தத்தை சிநேகிக்கும் பரிசுத்தராம் தேவனே.
பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்தராம் தேவனே.
இதய சுத்தம் என்னில் காண
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக யார் யார் யுத்தத்திற்கு செல்ல கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை, யாருக்கு அதிலே விதிவிலக்கம் கொடுக்கலாம் என்பதை குறித்து கர்த்தர் சொன்னதை கேட்டோம். புது வீட்டை கட்டியவன், திராட்சை தோட்டத்தை நாட்டியிருப்பவன், பெண்ணை திருமணம் செய்தவன், அது மட்டுமல்ல பயந்த சுபாவம் உள்ளவன், திடநற்றவனாயிருக்கிறவன் யுத்தத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. உபாகமம் 20:9 பாருங்கள். அதிபதிகள் ஜனங்களோட பேசி முடித்த பின்பு ஜனங்களை நடத்தும்படி சேனை தலைவரை நியமிக்க கடவர்கள். யார் யார் யுத்தத்திற்கு செல்ல வேண்டியதில்லை என்பதை கூறி முடித்தவுடனே அதிபதிகள் எப்படி நியமிக்கப்பட வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் வெளிப்படையாகவே, நான் கோழைதான், எனக்கு யுத்தம் செய்வதற்கு பயமாயிருக்கிறது, நான் யுத்தத்திற்கு வர விரும்பவில்லை என்று கூறுவான் என்றால் அவனை வீட்டிற்கு திரும்ப செல்ல அனுப்பிவிடலாம். இந்த அடிப்படை கொள்கைகள் கிதியோனின் யுத்த வீரர் மத்தியிலே பயன்படுத்தப்பட்டது. ஞாபகம் இருக்கிறதா, 32,000 வீரர்களோடு மீதியானியர்களுக்கு எதிராக போர் புரிய அவன் திட்டமிட்டான். ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார், இது அதிகமான வீரர்கள், யாருக்கெல்லாம் பயமாயிருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் வீட்டுக்கு போய்விடலாம் என்று கூறினார். இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட உடனே 22,000 வீரர்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். மேலும் அங்கே இருந்த 1,000 பேரும் கூட அதிகமான வீரர்கள் என்று சொல்லி ஒரு நதியண்டை அழைத்து செல்லப்பட்டு தண்ணீர் குடிக்கும்படியாய் கூறப்பட்டார்கள். சிலர் கைகளையும் கால்களையும் ஊண்டி குனிந்து தண்ணீர் குடித்தார்கள். இன்னும் சிலர் நாயைப் போல தண்ணீரை நக்கி குடித்தார்கள். இவர்களே போதுமானவர்கள் என்று சொல்லி அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு யுத்தத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். தனது ஜனங்கள் யுத்தத்திற்கு செல்லும் முன்பதாக இரண்டு காரியங்களை அறிந்தவர்களாய் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதலாவதாக அவர்கள் அவருடைய பக்கம் இருக்க வேண்டும். அதாவது சரியான காரியத்திற்காக அவர்கள் யுத்தம் செய்யும் பொழுது கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்பதை குறித்து உறுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக அதை குறித்து உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமது தேசத்திற்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டிய வேலை உண்டு. நம்முடைய தேசிய கொடியை குறித்த அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். தேச பக்தி நமக்கு இருக்க வேண்டும். யுத்தத்திற்கு செல்லும்பொழுது கூட தனது ஜனங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பதை குறித்த தெளிவான காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உபாகமம் 20:10-12 வரை பாருங்கள். நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடவாய். அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள். அவர்கள் உன்னோட சமாதானப்படாமல் உன்னோட யுத்தம் பண்ணுவார்களானால் நீ அதை முற்றுகை போட்டு. டக்ளஸ் மக்கார்த்தர் என்பவர் ஒரு பெரிய படைத்தளபதியாயிருந்தார். இவர் யுத்தத்திற்கு செல்லும்பொழுதெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்ற யுத்தத்தை மட்டுமே அவர் மேற்கொள்வார். கர்த்தருடைய கொள்கையும் அதுதான். எதிர்கொள்கிறவர்கள் சமாதானத்துடன் உடன்படிக்கை செய்தார்கள் என்றால் சரி, இல்லை என்றால் வெற்றி வர யுத்தமே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தரின் பக்கத்திலே நாம் இருக்கும்பொழுது, கர்த்தரோடு சேர்ந்து யுத்தம் செய்யும்பொழுது நமக்கு வெற்றி உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. வெற்றி பெறும் வரை அந்த காரியத்திலே நாம் யுத்தம் செய்ய வேண்டும். 8 ஆரம்பமான சமயம் தொடர்பான தேசம் தொடர்பான ஒழுங்குகள் இந்த அதிகாரத்தோடு நிறைவடைகிறது. உபாகமம் 21 பார்ப்போம். இங்கே இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கை தொடர்பான பல கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். 1-4 பாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஒருவனை வெளியிலே கண்டு அவனை கொண்டவன் இன்னான் என்று தெரியாதிருந்தால், உன் மூப்பரும் உன் நியாயாதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலை செய்யப்பட்டவனை சுற்றிலும் இருக்கும் பட்டணங்கள் மட்டும் அளப்பார்களாக. கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் வேலையில் பண்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரியை பிடித்து உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையை வெட்டி போட கடவர்கள். கவனித்தீர்களா? ஒரு மனிதன் கொல்லப்பட்டு கிடப்பான் என்றால் அவனுக்கு மிக அருகில் இருக்கிற பட்டணம் எதுவென்று கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அந்த பட்டணமே அந்த மரணத்திற்கு பொறுப்பானதாக கொல்லப்படுகிறது. அந்த மனிதன் பட்டணத்திற்குள்ளே வைத்து கொல்லப்பட்டான் என்று சொல்லாவிட்டாலும் அந்த பட்டணமே பொறுப்பை ஏற்கிறதா இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். 5-9 வாசிக்கிறேன். உன் தேவனாய் கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காயச்சேதமும் தீர்க்கப்பட வேண்டும். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எல்லாரும் பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி, எங்கள் கைகள் இந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை, கர்த்தாவே நீர் மீட்டுக்கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்தப்பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபையுள்ளவராயிரும் என்று சொல்வார்களாக. அப்பொழுது இரத்தப்பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும். இப்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத இரத்தப்பழியை உன் நடுவிலிருந்து விலக்கி போடுவாய். இந்த செயலிலே ஒரு அடிப்படை சத்தியம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒரு குற்றம் ஒரு பட்டணத்திலே செய்யப்படும் பொழுது அந்த பட்டணத்தில் உள்ளவர்களுக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது. ஏன் கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார் என்றால், ஏற்கனவே தவறு செய்கிறவர்கள் எப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கொலையானது அந்த பட்டணத்திலே நடந்த ஒன்றா இல்லாவிட்டாலும் அந்த பட்டணம் அதற்கு பொறுப்புடையதாயிருக்கிறது. அந்த கொலையை நிமித்தமாக அந்த பட்டணத்து மூப்பர் வந்து அதற்காக மன்னிப்பு கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்மை சுற்றி அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறது என்று நாம் சொல்வது எளிது. நம்முடைய பட்டணத்திற்காக நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். நம் தேசத்தின் பாவத்தை குறித்து நாம் தேவனிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா, கிறிஸ்து பட்டணத்திற்கு வெளியே கொலை செய்யப்பட்டார். ஆனால் அவருடைய மரணமானது கொலைகாரர்களையும் ரட்சிக்கும் மரணமாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பாயிருந்த நூற்றுக்கு அதிபதியும் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லலாம். உபாகமம் 21 அதிகாரம் 10-17 வசனங்களிலே சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்களிலே ஒருவரை திருமணம் செய்வது குறித்ததான சட்டத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதன் இரண்டு மனைவிகளை உடையவனாய் இருப்பான் என்றால் தலைப்பிள்ளைக்குரிய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உபாகமம் 21 அதிகாரம் 18-21 வசனங்களை வாசிக்கிறேன். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்டப்பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவடுத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். கெட்டகுமாரனை குறித்த கட்டளையை இங்கே பார்க்கிறோம். இந்த கட்டளை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இப்படி இருக்கும்பொழுது மனம் திருந்திய ஒரு மைந்தனை குறித்து லூக்காவிலே இயேசு சொல்லும்பொழுது மக்களுக்கு உண்மையாகவே அது அதிர்ச்சியான ஒன்றாய்த்தான் இருந்திருக்கும். அது வித்தியாசமானதாய் தெரிந்திருக்கும். அந்த இளைய மகன் வீட்டிற்கு திரும்ப வரும்பொழுது அவனை பிடித்து கொள்வார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே தகப்பன் ஓடிச் சென்று அவனை கட்டி முத்தமிட்டு கொண்டு வந்தது அவர்களுக்கு அதிர்ச்சியான ஒரு செய்தியே. அந்த இளைஞனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கற்பனை சொல்லுகிறதோ அதை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் தகப்பனாருக்கு கெட்ட பெயரை சம்பாதித்தவன், அவன் கொல்லப்பட வேண்டும். ஆனால் தகப்பனார் என்ன செய்தார்? அவனை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் கொடுத்து, வாருங்கள் நாம் மகிழ்ச்சியாயிருப்போம், என் மகன் காணாமற் போனான், மீண்டும் காணப்பட்டான், மரித்தான், ஆனாலும் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். அருமையானவர்களே, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இன்றைக்கு இல்லை என்பதை குறித்து நீங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறீர்களா? நாம் கர்த்தரிடத்திலே வரும்பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நியாய தீர்ப்புக்கு பதிலாக நமக்கு இரக்கம் கிடைக்கிறது. நாம் அவர் அண்டை செல்லும்பொழுது நம்மை அவர் மன்னித்து தமது கிருபையினாலே ஏற்றுக்கொள்வது எத்தனை பெரிய உன்னதமான காரியம். உபாகமம் 21 அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கிறேன். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலேதானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. ஒரு குற்றவாளி மரத்திலே தூக்கி கொல்லப்பட வேண்டும், அது சரியானதுதான். ஆனால் இரவு முழுவதும் அவனுடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். இந்த கற்பனை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு வினோதமாய் தெரிகிறது. பொதுவாக இஸ்ரவேல் மக்களிலே யாராவது கொல்லப்படுவதற்கு பாத்திரவாங்களாயிருக்கும் பொழுது அவர்கள் கல்லறிந்துதான் கொல்லப்படுவார்கள். இப்படி மரண தண்டனையை தூக்கிலிட்டு கொலை செய்யப்படும் தண்டனை அங்கே இல்லை. அப்படி என்றால் இங்கே சொல்லப்பட்டிருப்பதின் பொருள் என்னவென்றால், கல்லறிந்து கொல்லப்படுகிற மனிதன் அதற்கு பின் மரத்திலே தொங்கவிடப்படுகிறான். இது எதற்காக என்றால், அவனை பார்க்கிறவர்கள் அதனாலே எச்சரிப்பு அடையும்படியாக அவன் இரவு வரை தொங்கவிடப்பட வேண்டும். அதற்கு பின் இரவிலே அவன் இறக்கி அடக்கம் செய்யப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, அன்றைக்கு இதை மோசே சொல்லும் பொழுது மோசேயோ அல்லது இஸ்ரவேல் ஜனங்களோ அதன் முக்கியத்துவத்தை அதிகமாக உணர்ந்திருக்க மாட்டார்கள் என்று எண்ணுகிறேன். கலாத்தியர் 3:13 வசனத்திலே சொல்லும் பொழுது இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி இது கிறிஸ்துவுக்கு பொருந்தும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே உயிரோடு இருந்த நாட்களின் இறுதியிலே அவரை கொலை செய்யும்படியாக ரோமர்களுடைய கரத்திலே அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். ஏனென்றால் ரோம அதிகாரமே அந்நாட்களிலே யூதேயாவை ஆண்டு வந்ததால் அவர்கள் மட்டுமே மரண தண்டனை கொடுக்க முடியும். மரம் என்று சொல்லப்பட்ட ரோமர்களின் சிலுவையிலேயே அவர் மறித்தார். இதையடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கியதற்கு ஒப்பிட்டு எழுதுகிறார். அவர் நமக்காக சாபமானார் என்கிறார். நம்மை மீட்கும்படியாக நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் சாபமானார். பாவத்தின் தண்டனையிலிருந்து அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். நமக்கு மன்னிப்பை அவர் கொண்டு வந்தார். எப்படி? அவர் நமக்காக சாபமாக்கப்பட்டதனாலே. சிலர் சொல்வார்கள், இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு காரணம் ரோமர்களா யூதர்களா என்று வாக்குவாதம் செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு நானும் நீங்களும் தான் காரணம். நமக்காக அவர் சாபமானார். நாமே அவருடைய மரணத்திற்கு பொறுப்பாளிகள் என்பதை மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, நம்முடைய இடத்திலே இயேசு கிறிஸ்து மரித்ததற்காக ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். அப்படி செய்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். தொடர்ந்து உபாகமம் 22 பார்ப்போம். இங்கேயும் அநேக கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் பார்க்கலாம். இது மற்றும் ஒரு பிரிவாயிருக்கிறது என்று சொல்லலாம். 10 கற்பனைகளை குறித்து விளக்கங்களையும் கட்டளைகளையும் உபாகமம் 5-7 பார்த்தோம். தொடர்ந்து சமயம் தொடர்பான சடங்காச்சாரங்களை குறித்து 8-21 பார்த்தோம். இப்பொழுது வீட்டு சம்பந்தமான தனி மனிதர்கள் தொடர்பான தனிப்பட்ட உறவுகள் தொடர்பான கற்பனைகளை 22-26 பார்க்கலாம். வாசிக்கிறேன். உபாகமம் 22:1-2. உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழிதப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பி கொண்டு போக கடவாய். உன் சகோதரன் உனக்கு சமீபமாயிராமலும் உனக்கு அறிமுகமாயிராமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போய் அதை உன் சகோதரன் தேடி வருமட்டும் உன்னிடத்தில் வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்க கடவாய். அண்டை அயலகத்தாரோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த சிறப்பான ஒரு கற்பனையை கர்த்தர் கொடுக்கிறார். உபாகமம் 22:4, உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல விட்டு போகாமல் அவனோட கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், வழியிலே செல்லும் பொழுது தேவையோடு ஒருவர் இருக்க கண்டால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு வாகனத்திலே ஒருவர் செல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாகனத்திலே ஏதோ பிரச்சனையினாலே வழியிலே நிற்கிறார்கள். அதே வழியிலே மற்றும் ஒருவர் வாகனத்திலே கடந்து செல்வார்கள் என்றால் அவர்கள் நின்று அவருக்கு உதவி செய்ய முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். உடையை குறித்து என்ன சொல்கிறார் உபாகமம் 22:5? புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது, அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாய கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். இன்றைக்கு சிலர் சொல்வார்கள், நாம் கற்பனைகளுக்கு கீழே இப்பொழுது இல்லை, எனவே இது இக்காலத்திற்கு பொருந்தாது என்பார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் கொடுத்திருக்கிற எல்லா கற்பனைகளும் அடிப்படை கொள்கைகள் என்பதை நாம் பார்த்து செயல்பட வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பெண்ணிற்குடைய உடையை தரித்த பெண்ணே அழகுள்ளவளாய் காணப்படுவாள். அதேபோல ஒரு ஆணும் ஆணுக்குரிய உடைகளை தரிக்கும் பொழுதே அவன் சிறந்தவனாய் காணப்படுவான். தேவனே நம்மை ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார். ஆண்கள் ஆண்களைப் போல காட்சியளிக்க வேண்டும், பெண்கள் பெண்களைப் போல காட்சியளிக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்கள் பெண்களைப் போலவும் பெண்கள் ஆண்களைப் போலவும் செயல்பட துணிகிறார்கள். சம உரிமை கூறும் பெண்கள் கர்த்தருடைய சித்தத்தை மீறி செல்லக்கூடாது. கர்த்தரை அறிந்த ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்க கடமைப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். இரண்டு பேரும் நித்தியத்திலே பங்கு பெறப் போகிறபடினாலே ஒருவரை ஒருவர் தாழ்ந்தவர்களாக எண்ணி செயல்படக்கூடாது. இன்றைக்கு இறுதியாக பறவைகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். உபாகமம் 22:6-7 வாசிக்கிறேன். வழி அருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவிக்கூடு உனக்கு தென்படும் போது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடைகாத்துக் கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோட தாயையும் பிடிக்கலாகாது. தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக் கொள்ளலாம். அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். அருமையானவர்களே, கர்த்தர் பறவைகளை குறித்தும் எத்தனை கருத்துள்ளவராயிருக்கிறார் பார்த்தீர்களா? இயேசு கிறிஸ்துவும் இதை பற்றி மத்தேயு 10:20 சொல்லும் பொழுது, பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் ஒரு அடைக்கலான் குருவி கூட கீழே விழுந்து போவதில்லை என்கிறார். ஒரு சிறிய பறவையாயிருந்தாலும் அது கர்த்தருக்கு மிக முக்கியமானது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:32 இயேசு சொன்னது ஞாபகத்தில் இருக்கிறதா? பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். எத்தனை அருமையான ஒரு சத்தியம்! இப்படி சின்ன அடைக்கலான் குருவியை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறவர் உங்களையும் அறிந்திருக்கிறார், உங்களை குறித்தும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இன்று ஒருவேளை நீங்கள் தேவை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அதை குறித்து கர்த்தருக்கு தெரியும். கடவுளுக்கு கண்கள் இல்லையா என்று நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நேசிக்கிற, அவருக்கு பிரியமாய் வாழ விருப்பம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய அனுதன தேவைகளையும் அவசர தேவைகளையும் கர்த்தர் நிச்சயம் சந்திக்கிறவராயிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை தேவை உள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தப்படி அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அதை சற்றே எண்ணி பாருங்கள். அப்படி இருப்பீர்கள் என்றால் நம்முடைய தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைக்கு எப்பொழுது என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருங்கள். ஏற்ற நேரத்திலே அவரே உங்களுக்கு தேவையான நல்ல முடிவை அருளி செய்வார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சிறு குருவியை குறித்து கூட நீர் இவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கும் பொழுது எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் நீர் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது இன்று இப்பொழுது தங்களுடைய தேவைகளை உணர்ந்து கவலையோடும் பாரத்தோடும் இருப்பார்கள் என்றால், கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாக நீர் அவருடைய தேவைகளை சந்திப்பீர் என்ற விசுவாசத்தையும் மன உறுதியையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஏற்ற வேளையிலே அவருடைய தேவைகளை சந்திப்பீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். பயந்து கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு நீர் பொறுப்பெடுக்கிறீர் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நெஞ்சமே தள்ளாடி நொந்து கலங்காதே, கிறிஸ்தே சுவே உனக்கு நல்ல நேசத்துடையே. அன்னை தந்தையானவரும் பின்ன பேதமாய் உன்னை அங்கலாய்க்க விட்டேளிஞன் ஆன போதிலும் உன்னை அங்கலாய்க்க விட்டேளிஞன் ஆன போதிலும் கள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
வறுமை கொண்டாலும் மாசீருமையாய் சகிக்க ஒண்ணா, வறுமை கொண்டாலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல
கர்த்தர். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 2:8.
பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலும் மிகு பாரமாய் சுமையும் மேலே பற்றி நின்றார்.